சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 25, 2026. தலைப்ப உண்மை கோல்டன் உரை சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யோசுவா. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சீகேமிலே கூடிவரப்பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகூருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தூப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து, நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து சங்கீதம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். இராஜாக்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஈசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஈசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடே 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். சங்கீதம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நடப்பேன். சங்கீதம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. யோவான். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தாரென்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய், தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணிநேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். யோவான். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்கவிடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ரோமர். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எபேசியர். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாகச் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அறிவியலால் ஈர்க்கப்பட்ட நம்பிக்கை உண்மை உண்மையானது, பிழை உண்மையற்றது என்பதில் உள்ளது. உண்மைக்கு முன் பிழை ஒரு கோழை. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியின் மருந்து மனம் மனிதனை விடுதலையாக்கும் தெய்வீக உண்மை. சத்தியம் சுதந்திரத்தின் கூறுகளை கொண்டு வருகிறது. அதன் கொடியில் ஆன்மாவால் ஈர்க்கப்பட்ட குறிக்கோள் உள்ளது. அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது. கடவுளின் சக்தி சிறைபிடிக்கப்பட்டவருக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. தெய்வீக அன்பை எந்த சக்தியும் தாங்க முடியாது. கடவுளுக்கு எதிராக தன்னை எதிர்க்கும் இந்த கூறப்படும் சக்தி என்ன? அது எங்கிருந்து வருகிறது? பாவம், நோய் மற்றும் மரணத்திற்கு மனிதனை இரும்பு கட்டைகளால் பிணைப்பது எது? மனிதனை அடிமைப்படுத்தும் எதுவுமே தெய்வீக அரசாங்கத்தை எதிர்க்கிறது. சத்தியம் மனிதனை விடுதலையாக்குகிறது. முதல் உண்மை எப்போது அதன் பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை மற்றும் விசுவாசத்தால் வழிநடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். இவ்வாறு காலத்தின் அணிவகுப்பு சுதந்திரத்தின் கொடியை ஏந்திச் செல்கிறது. இந்த உலக சக்திகள் போராடும், மேலும் தங்கள் அமைப்புகளுக்கு செல்லும் வரை உண்மையை கடந்து செல்ல விடக்கூடாது என்று தங்கள் காவலர்களுக்கு கட்டளையிட்டும், ஆனால் அறிவியல் கூர்மையான பயோனெட்டை கவனிக்காமல் அணிவகுத்து செல்கிறது. எப்போதும் சில சலசலப்புகள் இருக்கும், ஆனால் சத்தியத்தின் தரத்திற்கு ஒரு அணிவகுப்பு உள்ளது. உங்கள் உடல்களையும் ஆன்மீக ரீதியிலும் மனிதர்கள் மீது சத்தியத்தின் தேவைகள் என்ன என்பதை பவுல் தெளிவாக உணர்ந்திருந்தார். அவர் கூறினார், உங்கள் உடல்களை பரிசுத்தமான கடவுளுக்கு பிரியமான ஜீவபலியாக அர்ப்பணியுங்கள். இதுவே உங்கள் நியாயமான சேவை. ஆனால் மாம்சத்தின் நம்பிக்கைகளிலிருந்து பிறந்து அவற்றிற்கு சேவை செய்பவர். இந்த உலகில் நம் ஆண்டவரின் தெய்வீக உயரங்களை ஒருபோதும் அடைய முடியாது. மனிதனின் ஆன்மீக தோற்றம் இயேசுவை மனித பிரசன்னத்திற்கு கொண்டு வந்த தெய்வீக அறிவியல் புரிந்து கொள்ளப்பட்டு நிரூபிக்கப்படும் நேரம் வருகிறது. எந்த யுகத்திலும் முதலில் பேசப்படும் போது சத்தியம் ஒளியைப் போலவே இருளில் பிரகாசிக்கிறது. இருள் அதை புரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கை பொருள் மற்றும் மனம் பற்றிய ஒரு தவறான உணர்வு தெய்வீக சாத்தியங்களை மறைத்து அறிவியல் நிரூபணத்தை மறைக்கிறது. நாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் சத்தியம் அது கடவுள் நியமித்த வழியில் இருக்க வேண்டும். இயேசு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் செயல்களையும் செய்வான் என்றார். மூலத்தை அடைந்து ஒவ்வொரு நோய்க்கும் தெய்வீக தீர்வை கண்டுபிடிக்க விரும்புபவர் வேறு ஏதாவது வழியில் அறிவியல் மலையில் ஏற முயற்சிக்க கூடாது. எல்லா இயற்கையும் கடவுளின் அன்பை மனிதனுக்கு கற்பிக்கிறது. ஆனால் மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்க முடியாது. ஆன்மீக விஷயங்களில் தனது முழு பாசத்தையும் வைக்க முடியாது. அதே நேரத்தில் பொருளை நேசிக்கவோ அல்லது ஆன்மீகத்தை விட அதை நம்பவோ முடியாது. உண்மை என்றால் என்ன என்ற கேள்விக்கு நோய் மற்றும் பாவம் இரண்டையும் குணப்படுத்துவதன் மூலம் ஆர்ப்பாட்டம் மூலம் பதிலளிக்கப்படுகிறது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டம் கிறிஸ்தவ குணப்படுத்துதல் அதிக ஆரோக்கியத்தை அளித்து சிறந்த மனிதர்களை உருவாக்குகிறது என்பதை காட்டுகிறது. சரியாக வாழ்வதற்கான நோக்கத்தையும் இப்போது அடைய முடியும். இந்த புள்ளி வென்றது. நீங்கள் எப்படி தொடங்க வேண்டும் என்பதையே நீங்கள் தொடங்கினீர்கள். கிறிஸ்தவ அறிவியலின் எண் அட்டவணையில் நீங்கள் தொடங்கினீர்கள். தவறான நோக்கத்தை தவிர வேறு எதுவும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. உண்மையான நோக்கங்களுடன் முழித்து ஜெபிக்கும் போது உங்கள் பிதா வழியை திறப்பார். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்க உங்களை தடுத்தது யார்? உடல் உணர்வுகளுக்கு கிறிஸ்தவ அறிவியலின் கடுமையான கோரிக்கைகள் அவமானகரமானதாக தோன்றுகின்றன. ஆனால் மனிதர்கள் வாழ்க்கை கடவுள் நல்லது என்பதையும் தீமைக்கு உண்மையில் மனித அல்லது தெய்வீக பொருளாதாரத்தில் இடமோ சக்தியோ இல்லை என்பதையும் அறிய விரைகிறார்கள். புலன்களின் பிழைகளை சரிசெய்ய முயற்சிப்பதில் அனைத்து பிழைகளும் இறுதியாக சத்தியத்திற்கு கீழ்ப்படுத்தப்படும் வரை ஒருவர் முழுமையாகவும் நியாயமாகவும் அதிகபட்ச தொகையை செலுத்த வேண்டும். பாவத்தின் கூலியை செலுத்தும் தெய்வீக முறை ஒருவரின் கோபங்களை தளர்த்தி புலனுக்கும் ஆன்மாவிற்கும் இடையில் எவ்வாறு பிரிப்பது என்பதை அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதை உள்ளடக்கியது. நோய் என்பது கடவுளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நிலை என்பதை ஒப்புக்கொள்வது சில சந்தர்ப்பங்களில் சர்வ வல்லமையுள்ள சக்தியற்றது என்று முன்கூட்டியே கருதுவதாகும். கிறிஸ்துவின் சட்டம் அல்லது சத்தியம் ஆவிக்கு எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறது. உண்மை என்பது எல்லா சுயநலத்திலிருந்தும் பிழையை விரட்ட வேண்டும். அதை செய்கிறது. உண்மை என்பது இருபுறமும் கூர்மையான வாள். அது பாதுகாக்கும் மற்றும் வழிநடத்தும். சரியான விருந்தினர்களை கவனிக்க சத்தியம் கேருபின் ஞானத்தை புரிதலின் வாசலில் வைக்கிறது. கருணை மற்றும் நீதியுடன் பிரகாசிக்கும் சத்தியத்தின் வாழ் தொலைவில் பிரகாசிக்கிறது. மற்றும் உண்மைக்கும் பிழைக்கும் இடையே, பொருள் மற்றும் ஆன்மீகத்திற்கு இடையே, உண்மையற்ற மற்றும் உண்மையானவற்றுக்கு இடையேயான எல்லையற்ற தூரத்தை குறிக்கிறது. தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதலையும் பாசத்தையும் வலிமையையும் சரியாக கூறுகிறது. குறைவான விசுவாசத்திற்கு எந்த இடஒதுக்கீடும் இல்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் மனிதனுக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறது. பிழைக்கு அடிபணிவது அதிகார இழப்பை ஏற்படுத்துகிறது. உண்மையான ஆன்மீக சட்டத்தின் மூலம் சத்தியம் அனைத்து தீமைகளையும் பொருள் முதல்வாத முறைகளையும் வெளியேற்றுகிறது. குருடருக்கு பார்வையையும் காது கேளாதவர்களுக்கு கேட்கும் உரிமையையும் ஊமைக்கு குரலையும் மூடவருக்கு கால்களையும் வழங்கும் சட்டம். கிறிஸ்தவ அறிவியல் மனித நம்பிக்கையை அவமதித்தால் அது ஆன்மீக புரிதலை மதிக்கிறது. மேலும் ஒரே மனம் மட்டுமே மதிக்க உரிமை உண்டு. நோய் அல்லது பாவத்தின் மாயை உங்களை தூண்டும் போது கடவுளையும் அவருடைய கருத்தையும் உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவருடைய சாயலை தவிர வேறு எதையும் உங்கள் சிந்தனையில் நிலைத்திருக்க அனுமதிக்காதீர்கள். உயிர், பொருள் அல்லது புத்திசாலித்தனம் பொருளில் இருக்க முடியும் என்ற பிழைக்கு முரணாக இருப்பது என்ற உண்மையை பற்றி கொள்ளுங்கள். உண்மையின் நேர்மையான நம்பிக்கையுடனும் தெய்வீக அறிவியலின் மாறாத தவறாத மற்றும் குறிப்பிட்ட விளைவை பற்றிய தெளிவான புரிதலுடனும் மன்றாடுங்கள். பின்னர் உங்கள் விசுவாசம் உங்கள் வேண்டுகோளின் உண்மைக்கு பாதி சமமாக இருந்தால் நீங்கள் நோயுற்றவர்களை குணப்படுத்துவீர்கள். உண்மை உறுதியானது, மேலும் நல்லிணக்கத்தை அளிக்கிறது. அனைத்து மனோதத்துவ தர்க்கங்களும் இந்த எளிய சத்திய விதியால் ஈர்க்கப்படுகின்றன. இது அனைத்து யதார்த்தத்தையும் நிர்வகிக்கிறது. நீங்கள் பயன்படுத்தும் உண்மையான வாதங்களால், குறிப்பாக நீங்கள் மகிழ்விக்கும் உண்மை மற்றும் அன்பின் ஆவியால் நீங்கள் நோயுற்றவர்களை குணப்படுத்துவீர்கள். எல்லா வகையான தீமைகளையும் விரட்டுங்கள். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நற்செய்தியை பிரசங்கியுங்கள். ஒவ்வொரு வகையான பிழைக்கும் உண்மையை பேசுங்கள். கட்டிகள், புண்கள், காச நோய்கள், வீக்கம், வலி, சிதைந்த மூட்டுகள், விழித்திருக்கும் கனவு, நிழல்கள், சத்தியத்தின் ஒளிக்கு முன் ஓடிவிடும் மரண சிந்தனையின் இருண்ட படங்கள். உங்கள் அன்றாட நடை மற்றும் உரையாடலில் சத்தியம் பிழையை வென்று கொண்டிருந்தால் நீங்கள் இறுதியாக, நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதர். சீடன் ஆன்மீக ரீதியில் முன்னேறுகிறான் என்றால் அவன் உள்ளே நுழைய பாடுபடுகிறான். அவன் தொடர்ந்து பொருள் உணர்விலிருந்து விலகி ஆவியின் அழியாத விஷயங்களை நோக்கி பார்க்கிறான். நேர்மையாக இருந்தால் அவன் ஆரம்பத்திலிருந்தே ஆர்வத்துடன் இருப்பான். ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிது பெறுவான். கடைசியில் அவன் தனது பாதையை மகிழ்ச்சியுடன் முடிக்கும் வரை. உண்மைதான் எப்போதும் வெற்றியாளர். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்து கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.